வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் புரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவைவிட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும், அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அறவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ ₹20 வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கி செல்லும் பொதுமக்கள் விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
இருவரி செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31 தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.